யோசுவா 15வது அதிகாரம் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணலாம். உங்களை மிகவும் நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுடைய அதிசயம், வார்த்தைகளுடைய அற்புதத்தை கண்டு ஆண்டவரே நாங்கள் தாகத்தோடும் பசியோடையும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்கள் ஆத்ம தாகத்தை உம்முடைய வார்த்தை மாத்திரமே ஆவியின் கொண்டு நீர் தீர்க்க முடியும். இந்த நேரத்திலையும் மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல் உம்முடைய பாதத்தின் அண்டையில் நாங்கள் உட்கார்ந்து ஐயா உம்முடைய வார்த்தையில் உள்ள ஆழம், உம்முடைய வார்த்தையில் உள்ள அதிசயங்களை பார்த்து நாங்கள் மகிழ்ந்து ஆனந்தத்தோடு எங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்த அதன்படி நாங்கள் நடக்க ஒரு ஊக்கத்தோடு இந்த இடத்தை விட்டு செல்ல ஆவியானோர் மூலமாக கிரியை செய்யும். எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே,
ஆமென்.
நம்ம இப்போ யோசுவா 14வது அதிகாரம் படிச்சு முடிச்சோம். படிச்சு அதுல இருந்து தான் அந்த கோத்திரங்களுக்கு பங்கிட்டு தேசத்தை கொடுக்கறத பார்த்துட்டு வரோம். 13ல இருந்து பார்த்துட்டு வரோம். இப்போ 14வது அதிகாரத்துல ரூபன் கோத்திரம், மனாசேவுடைய பாதி கோத்திரம், அவங்களுக்கு கிடைச்ச பூமியை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ரூபன் வந்து சேஷ்ட புத்திரனா இருந்த போதும், ஆனால் அவருடைய சுதந்திரத்தை அவர் அதை கெடுத்துக்கிட்டாருன்னு பார்க்குறோம் இல்லைங்களா. தன்னுடைய தகப்பனுடைய அறையை, அது படுக்கறையை தான் தீட்டுப்படுத்தினதுனால் அவர் வந்து அதை இழந்துட்டாரு. அது மாத்திரம் இல்லை, அவருடைய சந்ததியும் பார்த்தீங்கன்னா அப்பா புத்தி தான் பிள்ளைங்களுக்கும் வரணுன்ற மாதிரி அந்த சந்ததியும் பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த கானான் தேசத்துக்கு வெளியவே எங்களுக்கு லேண்டை கொடுத்துருங்க. ஏன் அவங்க சொல்கிற காரணம் என்ன, எங்கள் ஆடு மாடுகளுக்கு நல்லா புல் அங்கே இருக்குது. எவ்வளோ ஒரு வேடிக்கை வேகத்தில் போட்டிருக்கு பாருங்களேன், நல்லா இதுக்காக உங்களை அங்கே புல் இல்லையா உங்களுக்கு எகிப்தில் அதுக்காக கூட்டு வந்தாருன்ற மாதிரி இல்லை. ஆனால் அதை அவங்க ஆசைப்பட்டாருன்னு கொடுத்துட்டார் இல்லைங்களா. சில நேரத்தில் சுதந்திரத்தை அடைய முடியாமல் சுதந்திரத்துக்கு வெளியே இருந்துக்கிட்டே நான் இருந்துடுறேன்னு ஆண்டவர் விட்டுட்டார். அதனால அவங்க பயங்கர கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. ரூபின் கோத்திரம் பார்த்தீங்கன்னா வனாந்திரம் தான் அவங்களுக்கு அடுத்தது. எந்த சத்ரு வரும்போது தாக்குதல் முதல்ல இவங்களுக்கு தான் ஏற்பட்டுச்சு. அதனால பயங்கர அடி வாங்கினாங்க. ரெண்டு ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசாசியல்ன்ற ஒரு ராஜா வந்து ரொம்ப அவங்கள அடிச்சு நொறுக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் முதல்ல அடிமைத்தனத்தில் பிடிக்கப்பட்டு போனது இந்த கோத்திரம் தான், ரூபன் கோத்திரம் இல்லைங்களா. இவங்க யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால முதல்ல அடிமைத்தனம் பிடிக்கப்பட்டு அடிமைத்தனத்துக்கு போன, அதுக்கப்புறம் தான் 20 வருஷத்துக்கு பிறகு தான் மற்ற கோத்திரங்கள் போச்சு. அசிரியாவில் வந்து பிடிச்சிட்டு போனாங்க. ஆனால் முதல்ல அடிமைத்தனம் பிடிச்சிட்டு போனது அவசரப்பட்டு உலக காரியத்தையே நாடி ஒரு சுதந்திரத்தை தேடிக்கொண்ட கோத்திரத்தினால. பாருங்களேன், ஆண்டவுடைய சித்தம் இல்லாமல் அப்படி பண்ணிக்கிறது எவ்வளோ ஒரு வம்பா போயிருது. இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கறது போன அதிகாரத்தில் 15வது அதிகாரத்தில் ஜூடா கோத்திரத்தினுடைய சுதந்திரம் அருமையாக பார்த்தோம் இல்லைங்களா. காலேபுடைய கதை, ஏன்னா ஜூடாவும் யோசேப்பும் ஒரு ஆனரபிள் ட்ரைப்ஸ், ஒரு கனம் பொருந்திய ஒரு கோத்திரங்கள்னு சொல்லலாம். யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகள்லயே ஒரு தேர்ந்த பிள்ளைங்கன்னா ரெண்டு பிள்ளைங்க, 12 பிள்ளைங்களும் ஒரு ஒழுங்கா கொஞ்சம் இருந்த பிள்ளைங்க அப்படின்னு. ஆனா யூதாவை அவ்வளோ ஒழுங்கு இது இல்லைதான். ஆனா அந்த ஆட்சி ஆளுகை வந்து யூதாவுக்கு போச்சு. அந்த முதல் பேரான குமாரனுடைய அந்த புத்திர ஸ்வீகாரம் வந்து யோசேப்புக்கு போச்சு இல்லைங்களா. யூதா கோத்திரம் பார்த்து முடிச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா 16ல இருந்து 17 வரைக்கும், 16வது அதிகாரம் 17வது அதிகாரம் வந்து யோசேப்புடைய கோத்திரத்துக்கு வந்த சுதந்திரத்தை பத்தி நமக்கு சொல்லுது. யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க இல்லைங்களா. அவங்க பேரு மனாசே எப்ராயிம். பரவாயில்லைங்களா, இவ்வளவு பைபிள் தெரியுது உங்களுக்கு. மனாசே எப்ராயிம். அப்போ இது யோசேப்பு வந்து முதலாவது அவர் வந்து ரொம்ப யங்கு குழந்தை இல்லைங்களா. அதுக்கப்புறம் பெஞ்சமின் வந்தார். இவருக்கு வந்த குழந்தைங்களை ரொம்ப யங்காக வந்தது இருந்தாலும் ஆனால் தன்னுடைய நேச மனைவி ரேச்சலுடைய முதல் பையன் யோசேப்பு இல்லைங்களா, ரொம்ப நேசிச்ச மனைவி. அது மாத்திரம் இல்ல, அந்த குடும்பத்துக்கே ஒரு அலங்காரமாக, ஒரு ஒரு மெய்ப்பனாக, தன் குடும்பத்தை அந்த குடும்பத்தை பஞ்சத்துல இருந்து காப்பாத்தி ஒரு முன்மாதிரியாக இருந்த பிள்ளையா யோசேப்ப பாக்குறோம். அதனால அந்த அந்த ஆசிர்வாதம் யோசேப்புக்கு போனதை நம்ம பாக்குறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா யோர்தான் அந்த மேப் நீங்க வச்சிருந்தீங்கன்னா யூதாக்கு முதல்ல கிடைச்சிச்சு. மனாசே, யோசேப்புடைய பிள்ளையான மனாசேக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யோர்தான் இந்த கானான் தேசம் நடுவுல ஈஸ்ட்ல இருந்து ஒரு பக்கத்துல இருந்து தொடர்ந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் கானான் தேசம் ஹார்ட்ல இடம் கிடைச்சிச்சு. நடுவுல இடம் கிடைச்சிச்சுன்னா மனாசே கோத்திரத்து தான் கிடைச்சிச்சு. பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், ஒரு ரெண்டுல இருந்து இன்னொரு ரெண்டு வரைக்கும் மனாசே கோத்திரத்து தான் அவங்களுக்கு பெருசா அந்த தேசம் கிடைச்சத அருமையா பாக்குறோம். அது ரொம்ப செழிப்பும், ரொம்ப ஒரு அருமையான ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு இடம். இதெல்லாம் மோசே முதலே ஒரு தீர்க்க தரிசனமா சொன்னார், யோசேப்புக்கு இப்படியெல்லாம் ஆசிர்வாதம் ஏற்படும்னு சொன்னார். யாக்கோபம் சொல்லி இருந்தார் இப்படி ஏற்படும், அது நிறைவேறும்படிக்கு அருமையா அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாடங்கள் நம்ம படிக்கணும்னும் போது இது 16-17, இது யாரு, யோசேப்புடைய கோத்திரங்களுக்கு எப்ராயிமுக்கு மனாசே கிடைச்ச பூமியை பத்தி இது பேசுது. இங்க பாத்தீங்கன்னா 1-4 வரைக்கும் ரொம்ப யெகோவாவுடைய வினோதமான வழிகளை நமக்கு உணர்த்துற வண்ணத்தில் இது இருக்கு. இதுல என்ன சொல்லப்படுது, 1-1 படிங்களா,
யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதம் ஆகுது. எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமல்ல வனாந்திர வழியாகவும் சென்று பெத்தேலிருந்து யோசுவுக்கு போய் அர்கீசனுடைய எல்லையாகிய அதரோத்தை கடந்து மேற்கே எப்லத்தியாரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும்.
பாருங்களேன், இது ரொம்ப பிராடு ஒரு அவுட்லைன் பார்டரை நமக்கு காமிக்கிறது. ஆனா 4வது வசனம் படிங்க.
இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்ராயிமும் சுதந்திரித்தார்கள்.
மனாசேவும் எப்ராயும் பாருங்களேன், அந்த வர ஆர்டர் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியும், இது எழுதுறவருக்கு முதல் புள்ள மனாசே, ரெண்டாவது புள்ள எப்ராயிம். ஆனா 5-ல் இருந்து முதல் புள்ளைக்கு தானே முதல்ல லேண்டு போகணும். ஆனா 5-ல் இருந்து பாத்தீங்கன்னா எப்ராயிம் கோத்திரத்துக்கு வந்த லேண்டை பத்தி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மனாசேக்கு அடுத்த அதிகாரத்துல போறார். முதல் புள்ள யாரு, மனாசே, அவருக்கு தான் லேண்டு போகணும். ஏன் இது மனாசே எப்ராயிமுக்கு முதல்ல அவர் பேசுறாருன்னா, நமக்கு ஒருவேளை ஆதி அவங்க படிக்கும் போது நீங்க இருந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யாக்கோபு வந்து தான் மறிக்கிற நேரத்துல அவருக்கு யோசேப்பு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை கூட்டு வர்றார் இல்லைங்களா. தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை கூட்டு வரும்போது அவர் வந்து யோசே யாக்கோபு வயசாயிருச்சு, கண்ணு வேற தெரியல, தெரியாத போது ரெண்டு பிள்ளைங்க மனாசே ரைட்டுக்கு, அவன் தானே முதல் பையன், ரைட் ஹேண்டு கிட்ட வைக்கிறாரு, எப்ராயிம லெஃப்ட் ஹேண்டு கிட்ட வைக்கிறார். ஏன்னா முதல் சேஷ்ட புத்திரம் அவனுக்கு தலைமையில போனான். யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு, அவர் கையை டக்குன்னு இப்படி வச்சுட்டார், ரைட் ஹேண்டு வந்து எப்ராயிம் மேல வருது, லெஃப்ட் ஹேண்டு வந்து. அது ஷாக் ஆன யோசேப்பு, ஐயோ அப்பா அப்படி இல்லை, இவன் தான் முதல் பையன், நீங்க திருப்பி வச்சிட்டீங்கன்னா. யாக்கோபு, இல்லை இல்லை, நான் செய்யறது என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, கடவுளுடைய வழிகள், கடவுளுடைய ஒரு இது வந்து நம்மளுடைய வழிகள் அல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம சிந்திக்கிற மாதிரி அவருடைய வழிகள், மனுஷனுடைய முறைகள் படி அவர் ஃபாலோ பண்றவர் அல்ல. அவருடைய வழிகளே வினோதமான வழிகள். யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் தான் உணர்ந்திருக்கிறார், தன்னுடைய முதல் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய அண்ணனுக்கு தான் சுதந்திரம் போயிருந்திருக்கணும் இல்லைங்களா, ஈசாக்கு தான் போயிருந்திருக்கணும். ஆனா அது அவரு அவங்க ஒன்னும் பிறந்து ஒன்னும் செய்யறதுக்கு முன்னாடியே ஈசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன் ஆண்டவர் சொல்றார். அது பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆன ஒரு காரியம். ஏன் அப்படி, ஏன்னா அதுதான் தி சாவர்னிட்டி ஆஃப் காட், கடவுளுடைய இறையாண்மை. அவர் எப்படி விருப்பப்படுறாரோ, அவருடைய சித்தம் என்ன இருக்கோ, அவர் யார் மேல இறக்கம் காட்டுறாரோ அவங்க மேல தான் அவர் இறக்கம் காட்ட முடியும். யார் மேல இறக்கம் அவங்க காட்டிலேயே அவருடைய விஷ்டம். நம்ம கடவுளை பிடிச்சி நம்ம என்ன இந்த ரூல் படி தான் செய்யணும்னு அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. அது சாவரினிட்டி ஆஃப் காட்ன்ற ஒரு சத்தியத்தை அது விளக்குது. அதை நன்றாக புரிந்து கொண்ட யாக்கோபு வந்து கடவுளுடைய குணாதிசயத்தை அறிந்து அவருடைய வழிகள் வினோத, யெகோவாவுடைய வழிகள் வினோதமான வழிகள் என்றத அதை நமக்கு இங்க எடுத்து காட்டுறார் பாருங்களேன். அதைத்தான் ஒரு ஒரு மனுஷனுடைய முறைகள், மனுஷருங்க நியமித்த காரியங்கள்லாம் அவர் ஃபாலோ பண்றது இல்லை. சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து நம்ம நார்மலா இப்படித்தான் ஏற்படணும்னு நினைப்போம்னா அப்படியே இல்லை, அதுக்கு தலகீழா பண்ணுவார். தலகீழா தான் அவர் செய்யற காரியங்கள். அது இருக்கிற குணம், அவருக்கு இருக்கிற ஒரு குணம், அவர் சில நேரங்களில் என்ன பண்ணுவார், அவர் தலகீழா பண்ணுவார். அவருடைய குணம் அப்படிப்பட்ட குணம் இல்லைங்களா. கடவுளுடைய ஆட்டிடியூட்ஸ்ல மனுஷருடைய வழிகளை தலைக்கீழா கூட நிக்க வைப்பார். இது ஒரு ஒரு ஆட்ரிபியூட், அவருக்கு இருக்கிற ஆட்ரிபியூட். இது வந்து இந்த குணம் அவருக்கு இருக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கணும். ஏன் ஸ்தோத்தரிக்கணும் யோசிச்சு பாருங்களேன். ஏன் ஸ்தோத்தரிக்கணும், இது நமக்கு ரொம்ப அப்ளிகபிள். கடவுள் வந்து மனுஷர்களுடைய முறைகளை ஃபாலோ பண்றவர் இல்ல, மனுஷர்களுடைய காரியங்கள் இவன் தான் சேஷ்ட புத்திர இவனுக்கு தான் ஆசீர்வாதம் வரணும் அப்படி இல்லை. அவர் இஷ்டம், அவர் இஸ் அ சாவரன் காட். எவன் மேல் இறக்குமா இருப்பாரோ எவன் மேல் இறக்குமா இருப்பார். ஈசா தான் பெருசா யாக்கோபு ஐசாக்கு பிடிச்சிச்சு, ஆனா அவர் செலக்ட் பண்ணல. இவரு அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை செலக்ட் பண்ணிட்டார். அந்த உடைய சாவரனிட்டி குணம் நமக்கு எவ்வளவு நல்லா பொருந்தும் தெரியுமா. புதிய ஏற்பாடுல தான் நமக்கு அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப நன்றி செலுத்தணும். ஏன், ஒருவேளை இந்த குணம் காண்டி கடவுள் இல்லாம இருந்துச்சுன்னா நம்மள யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அதான் புதிய ஏற்பாடுல பவுல் சொல்றார், ஏன் உங்கள ரட்சிக்கப்பட்டவங்களை நீங்க பாருங்க. ஒருவேளை கடவுள் உலக முறைகளை ஃபாலோ பண்றவரா அப்படி ஒரு இருந்தார்னா இந்த உலகத்துல ரொம்ப படிச்சவங்க, ரொம்ப ஞானம் உள்ளவங்க, ரொம்ப வசதி உள்ளவங்க, திறமை உள்ளவங்க அவங்கள வண்டித்தான் ரட்சித்திருப்பார் இல்லைங்களா. பவுல் சொல்றாரு அவர் ஏன் அவங்கள ரட்சிக்காத காரணம், தட் இஸ் த சாவரனிட்டி ஆஃப் காட். பாருங்களா 1 கொரிந்தியர் 1:26 அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம்.
1 கொரிந்தியர் 1:26 நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் வைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார்.
பாருங்கள தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் தான் பெரிய வண்டர் ஆஃப் வண்டர்ஸ். ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு இருக்கிற சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காண்டி ரட்சிப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், அவங்களுக்கு இருந்த ஒரு 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 ஒழுங்குக்கும் ஒரு டிசிப்ளினுக்கும் அவங்களுக்கு இருக்கிற இதுக்கும் எங்கேயோ போயிடுவாங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கூட ஒரு ஒழுங்கில்லாதவங்களை போய் நம்மளை செலக்ட் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் கூட இப்போ நான் கூட சொன்னேன் எங்கள் பாஸ் இல்லைங்களா, எங்கள் பெரிய பாஸ் வந்து ஃபுல்லாக ரெஃபர்மேஷன் புக்கே படிச்சிருக்கிறாரு. எனக்கெல்லாம் ஆச்சரியம், நான் கூட அதை ஒழுங்க படிச்சில்லையே. அவ்வளோ படிச்சு அவ்வளோ உலக ஞானம், உலக அறிவு, சரித்திர ஞானம்லாம் தெரிஞ்சு வச்ச மனுஷன் எதை பத்தி பேசினாலும் அதை பத்தி 1.5 மணி நேரம் அவங்களுக்கு பேச முடியும். உலகத்துல எந்த டாபிக் கொடுங்க அதை பத்தி பேச முடியும். அப்படிப்பட்ட ஞானிகள், அப்படிப்பட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு வேலையில யோசிச்சு பாருங்க, உங்களை விட எவ்வளவு புத்திசாலிங்க மேல வந்தவங்க இருக்காங்க, எவ்வளவு பேர் வீடுகளை கட்டிக்கிட்டு எவ்வளவு நல்லா வாழ்றவங்க இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் விட்டுட்டு உலகத்துல பைத்தியமானதுகளை, அறியாதவர்களை, முட்டாளங்களை போய் அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஏன் இங்க அதான் பாக்குறோம், யெகோவாஸ் வேஸ், அதாவது அவருடைய குணம். அந்த குணம் இருக்கிறதுனால தான் நம்ம பொழைச்சோம் இல்லைங்களா. இல்லைன்னா நம்மள யாருமே செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார், நம்ம யாருக்குமே அதுக்கு தகுதி இல்லை. அதுதான் அழகா அவருடைய சாவரனிட்டி. ஏன் ஜூடாவை கூட எடுத்து பாருங்க. ஜூடா ஒன்றும் ரொம்ப பெரிய ஆளுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த டைம்ல கடைசி நேரத்தில் அவர் மாறினதா இருக்கலாம். பெஞ்சமின் பதில் என்ன அடிமையா வச்சுக்கன்னு யாக்கோபு கிட்ட யோசேப் கிட்ட கதறி இருக்கலாம். ஆனா ஜூடாவும் ரொம்ப மோசமான ஒரு மனுஷன் தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். தன்னுடைய சொந்த மருமகக்கூடிய ஒரு வேசி நினைச்சிட்டு நம்ம உறவு வச்சதை நம்ம பார்த்துருக்குறோம். அது ரொம்ப இப்படிப்பட்ட மனிதர்களை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். இது பார்க்கும்போது அவருடைய சாவர்னிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய அதிசயம். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா அதை அறிந்த, அந்த தெய்வீக ஆர்டரை அறிந்த ஒரு இதை யோசுவா எழுதுகிறவர். எனக்கு பிறந்தவங்க இப்படித்தான் பிறந்தாங்கன்னு தெரியும், மனாசே முதல்ல, எப்ராயம் முதல் ரெண்டாவதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் டிவைன் ஆர்டர் மாறி போச்சு, அதனால தான் மனாசேவை முன்னாடி போடுறார். பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது 5வது வசனத்தில் யாருக்கு ஒருத்தரம் வருது, மனாசே வரணும். யார் வருது, எப்ராயிம் புத்திரர் இருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த டிவைன் ஆர்டரை அவர் எடுத்து சொல்றதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர்ஸ் எல்லாம் வருது. எப்ராயிமில் இருக்கக்கூடிய அங்கே இதில் ஒரு வினோதம் என்ன பண்ணிட்டாருன்னா, எப்ராயிம்ல வந்து மத்ததுலாம் சிட்டிஸ் ஊரு எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இதுல படிச்சு பாத்தீங்கன்னா வெறும் பார்டர்ஸோடு சொல்லி முடிச்சிட்டார், ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஏன்னா எப்ராயிம் கோத்திரத்துல இருந்து வந்தவங்க யாரு, பெரிய ஹீரோ ஜாஷ்வா எப்ராயிம் கோத்திரத்துல இருந்து வந்தவர் தான், தெரியுமா? எப்ராயிம் கோத்திரத்துல இருந்து எப்ராயிம் யோசேப்புல இருந்து அவர் வந்தவர். ஜூடா கோத்திரத்துல இருந்து வந்த இன்னொரு பெரிய ஹீரோ யாரு, காலேப் இல்லைங்களா? இவங்க ரெண்டு பேர் அந்த ஹீரோஸ் அந்த கோத்திரத்துல தான் வந்தாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம 17வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அந்த எப்ராயிம் கோத்திரத்தினுடைய விவரம் ஒடிச்சுட்டு மனாசே கோத்திரத்துக்கு வருதுங்க. மனாசே கோத்திரத்துக்கு வரும்போது மனாசே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாக டிவைட் ஆயிடுச்சு. ஒரு கோத்திரம் வந்து யோர்தானுக்கு அந்த பக்கமே அவங்களுக்கு இடம் பிடிச்சிட்டாங்க. இது ரெண்டாவது பிரிவினல மனாசேவுடைய படிங்கள முதல்ல இருந்து
மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது. அவன் யோசேப்புக்கு முதல் பேரானவன். மனாசேயின் மூத்த குமாரனும் கிலேயாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்த மனுஷன் ஆனபடியால் கிலேயாத்தும் பரசானும் அவனுக்கு கிடைத்தது. அபியேசரின் புத்திரரும் ஏலேக்கின் புத்திரரும் அஸ்ரியேலின் புத்திரரும் செபியோமின் புத்திரரும் எபீரின் புத்திரரும் செமிதாவின் புத்திரருமான மனேசாவனுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. தங்களுக்குள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகளாக இருந்தார்கள். மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிலேயாத்தின் குமாரனாகிய எபீரின் மகன் செலோபியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர்கள் இல்லை. அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லால், நோவால், உக்லால், மில்கால், திர்சால் என்பவைகள்.
சரி, இதுல மனாசேவுடைய குடும்பம், மனாசேவுடைய கோத்திரத்தின் விவரங்கள் வருத பாக்குறோம். இங்க இதுல பாத்தீங்கன்னா மனாசேக்கு பிறந்த பையன் பேர் என்ன, மக்கீர் இல்லைங்களா? மக்கீர் முஸ்லிம் பேர் மாதிரி இருக்கு, மக்கீர்னு. அவங்களுக்கு மக்கீருக்கு பிறந்த ஒரு பிள்ளை பிள்ளை தான் கிலேட் இல்லைங்களா? அந்த கிலேடுக்கு வந்து 6 மகனுங்க. அந்த 6 மகனுங்க தான் எபியேசர், ஹெலக்கு, அஸ்ரியல், ஷெக்கம், எஃபிர், அப்புறம் ஷெமிடா அப்படின்னு வராங்க. இவங்க 6 புத்திரங்களில் அவங்க எல்லாருக்கும் ஒரு இது கிடச்சிச்சு. ஆனால் ஒரு பையன் ஹெஃபிர்ன்றவருக்கு ஒரு பையன் பிறந்தார். அவர் பேர் என்ன போட்டிருக்கு, ஜெலோஃபெடாட் அப்படின்னு வருது இங்கிலீஷில். தமிழில் என்ன வருது, ஜெலோஃபியால், பொண்ணு பேர் மாதிரி இருக்கு, ஜெலோஃபியால். அந்த ஜெலோஃபியால்ன்றவருக்கு பையனுங்க இல்லை, அவனா பையனுங்க இல்லை, எத்தனை பொண்ணுங்க, 5 பொண்ணுங்க பார்த்தீங்களா, 5 பொண்ணுங்க அவருக்கு பிறந்துட்டாங்க. அந்த 5 பொண்ணுங்க பிறந்துட்டத இந்த கதை இதில் கதையை பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு இங்கே வந்து அவங்க வந்து சுதந்திரத்தை கேட்குறாங்க. எங்களுக்கு சுதந்திரத்தை கூட ஏன் மோசைக்கிட்ட ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கிறோம். இதோட விவரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விவரம். நம்பர்ஸ் என்னாகமோ 27:1-11 இதை அந்த கதையை நாங்கள் படிக்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதை கவனித்து கேளுங்க. 27:1 படிக்கலாம், 1-8 வரைக்கும் படிக்கலாம்.
யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாக இருந்த செலோபியாத்தின் குமாரத்தியாக்களாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய இளையாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்திலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை, எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினால் அவருடைய பேர் அவருக்கு அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் வரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திற்கு கொடுக்க வேண்டும்.
சரி, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கதை, ரொம்ப அற்புதமான ஒரு கதை, பல பாடங்கள் இதுல இருந்து நம்ம படிச்சுக்கலாம். இந்த ரெண்டு, இந்த ஜெலோஃபெடாட் என்றவருக்கு அஞ்சு குமாரதிகள் இருந்து அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு இந்த இஸ்ரேலில் இருந்த அப்போ இருந்த வழக்கமே பையன் இல்லைன்னா அந்த சொத்து அந்த சுதந்திரம் வந்து இருக்கிற சகோதரங்களுக்கு யாருக்காவது போயிடும் இல்லையா, பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்த வழக்கத்தில் இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, முறைக்கு வழக்கத்துக்கு ஒரு ஒரு மாறுபாடாக ஒரு விரோ மாறுபாடாக போய் மோசைக்கிட்ட முறையிடுறாங்க. முறையிடும் போது மோசை என்ன செய்யறதுன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க சொல்கிறார். பாருங்களா, கொடுக்க சொல்கிறார். இது வந்து இந்த அஞ்சு குமாரதிகளுடைய மகாபெரிய விசுவாசத்தை நமக்கு காட்டுது. மகாபெரிய விசுவாசம், ஏன்னா அவங்களுக்கு இருந்த விசுவாசம் ரொம்ப அதிசயப்பட வேண்டியது, ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியது. போன அதிகாரத்தில் காலேபுடைய விசுவாசத்தை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்ட மாதிரி அதுக்கு ஒரு விதத்தில் ஒப்பான விசுவாசம், ரொம்ப தைரியமான விசுவாசம். ஏன் அப்படின்னா இந்த பெண்கள் இன்னும் இந்த என்னாகும் கதையில் அவங்க இன்னும் எங்கே இருக்கிறாங்க, யோர்தான் கடந்தா வந்துட்டாங்க இல்லை, வனாந்திரத்தில் இருக்காங்க. 40 வருஷத்துக்கு முன்பதாக வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு நிலையில் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசம் நுழையில, இன்னும் சத்ருக்களை வெல்லலை, இன்னும் வனாந்திரத்தில் திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில சத்ருக்களை வெல்லலை, இன்னும் ஒரு இன்ச்சு பூமி கூட அவங்களுக்கு கிடைக்கல. கிடைக்காத போது அந்த பெண்களாக இருந்து தங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்சு அந்த சுதந்திரம் தங்களுக்கு வராது என்று தெரிஞ்சும் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தாங்களா? எந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் உறுதியானது, ஒரு வில்லு இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மாதிரி இன்னைக்கு அது பிடிச்சா பிடிக்கணும் இல்லைன்னா கிடைக்காதுன்ற அளவுக்கு ஆண்டவருடைய ப்ராமிஸ்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, காலேபு மாதிரி 40 வருஷத்துக்கு முன்பதாக அப்போவே போய் இத்தனை தடைகளுக்கு மத்தியில வரும்போது பார்த்துக்கலாம்னு அவங்க உடலை இன்னும் வனாந்திரத்தில் சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த சுதந்திரம் எங்களுக்கு வேணும்னு போய் மோசை இடத்துல அந்த சபையின் இடத்துல அறிக்கையிட்டு அதை தங்களுக்கு சுதந்திரமாக வாங்கிக்கிறத பார்க்கணும். இன்னும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் பாருங்களேன், அவிசுவாசத்தில் அவங்க இருக்கலை. அப்பா இல்லை, சகோதரன் இல்லை, ஒரு திக்கற்ற ஒரு நிலையில் இருந்தாலும் ஐயோ எங்கள் நிலைமை இப்படி ஆயிடுச்சே இப்படின்னு அவங்களுடைய அவங்க பராமரிப்பில் அவங்களுக்கு இருந்த நிலைமை குறித்து முறுமுறுத்துக்கிட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சேன்னு இல்லாமல் அந்த கஷ்டத்தையே விசுவாசத்துக்கு பலப்படுத்தி விசுவாசத்தில் ஆண்டவரை நோக்கி கதறி சுதந்திரத்தை பெற்ற ஒரு விசுவாசிகள் இவங்க பாருங்களேன். அவங்க கஷ்டத்தை குறித்து முறுமுறுக்கலை, அந்த கஷ்டத்தையே ஒரு சாதகமாக பயன்படுத்தி விசுவாசத்தில் ஒரு பெரிய ஜெயின்ஸாக அவங்க நின்று இருக்காங்க. பாருங்கள், மோசேக்கிட்ட போய் ஆல்ரெடி அவங்க என்னவோ வென்றுட்ட மாதிரி பூமியெல்லாம் இப்போ பங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காத மாதிரி போய் வனாந்திரத்தில் போய் முறையிட்டு அவங்க கேட்குறத ரொம்ப அருமையான விசுவாசமாக பார்க்குறோம். அதனால தான் விசுவாசி அவங்க பேரெல்லாம் போட்டிருக்கு, தமிழில் ரொம்ப வேடிக்கையாக போட்டிருக்காங்க, ஆனால் இங்கிலீஷில் அழகாக இருக்குது பேருங்க, தங்க எழுத்தில் எழுத வேண்டிய பேருங்க. ஏன்னா அப்படி ஒரு குமாரதிகள், பெண்களுடைய விசுவாசம் அப்படி ஒரு விசுவாச ஒரு பெண்கள், இந்த ஜயன்ஸ் டாட்டர்ஸ்ன்னுவாங்க, இஸ்ரேவேலின் குமாரதினா சியோன் குமாரதிகள், இவங்க தான் உண்மையான சியோன் குமாரதிகள். ரொம்ப அருமையான காலேபுக்கு இருந்த ராஹாபுக்கு இருந்த விசுவாசம் இவங்களுக்குள்ளேயும் இருக்குது. அதனால தான் அழகாக போட்டிருக்கு. பாருங்களா, அவங்க விசுவாசத்தை ஒன்றுன்னா எடுத்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும். பாருங்க எப்படி நம்ம எவ்வளோ அளவுக்கு கடவுளுடைய ப்ராமிஸை அவங்க நம்பி இருக்கிறாங்க, அதைத்தான் நம்ம பார்த்து கற்றுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோம் ஆண்டவருடைய ப்ராமிஸை, எந்த அளவுக்கு நம்பி அது மேல ஆசை வச்சு அது மேல அந்த அளவுக்கு உறுதிப்பட்டிருக்காங்கன்றது ஒன்றுனா யோசிச்சு பாருங்களேன். இது வந்து ஒரு ஒரு பிள்ளைங்க பொண்ணுங்கன்னு இருந்தா இப்படி ஒரு பொண்ணுங்க பெற்றுக்கணும்னுவாங்க. எனக்காண்டி 5 பொண்ணுங்க பிறந்திருந்தா இவங்க பேரை வச்சிருக்கலாம்னு தோணுது எனக்கு. பாருங்க, அவங்க பேருங்க மஹாலே, நோஹா, ஒக்லா, மில்கா, டிர்சா. ஒரு ஒரு பேரும் கடைசியில் முடியுது. ரொம்ப சாதாரணப்பட்ட குடும்பம் இல்லை, இது ரொம்ப பக்தி உள்ள குடும்பம். அப்பா பெரிய பக்தி உள்ள மகனாக விசுவாசியாக இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு பேரும் ஏஹெச்சில் முடியுது இல்லைங்களா, ஏஹெச் பாருங்களேன். அந்த 5 பேரும் தமிழில் வர்றதில்ல, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரும் ஏஹெச்சில் முடியும். அது வந்து யஹோவாக்கு சுருக்க பேர் ஏஹெச்ன்றது பாருங்களேன். யஹோவாக்கு ஒரு சுருக்கமாக வர்றது எபிரேயர் வார்த்தையில். எந்த அளவுக்கு அவங்க பெற்றோர்கள் வந்து யெகோவாவுடைய கிருபையும் அன்பையும் அவருடைய கேரக்டர்லையும் பூரிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் யெகோவா பேரை சேர்த்துருக்குறாங்க பாருங்களேன். அப்படி ஒரு பக்தியான குடும்பம், அப்படி ஒரு அருமையான ஒரு பக்தி நிறைந்த குடும்பமாக பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ பிள்ளைங்க பெற்றோருங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்க சாவடிச்சிடுற பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா. பெண்கள்லையும் நம்ம பார்க்கலாம், அப்பா அம்மா அவமானத்திலேயே சாகும்படிக்கு அவங்க வாழ்க்கையை நினைச்சு அவங்க உயிரோடு இருக்கும்போதே செத்த மாதிரி அவங்க காரியத்தினாலையும் வாழ்க்கையினாலையும் முடிவுகள்னாலையும் பெற்றோருங்க பேரை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்த பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா. பெற்றோருங்க பேரை கெடுத்து விட்டுறாங்க. ஆனால் அப்பா செத்து போயிட்டார், செத்து போன அப்பா பேரு நிலைக்கணும் என்றதுக்காக போய் சபையில போய் நின்று தைரியமா கேட்குதுங்க. பாருங்களேன் இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கக்கூடாது. எங்க அப்பா பேரு ஏன் அழியலாம், செத்து போயிட்டார் அவரு, செத்து போனதோடு போட்டோம்னு இல்லை இல்லை இப்போ கேட்குது பாருங்க. எங்கள் அப்பா பேர் ஏன் அவர் செத்து போனதோடு நிற்கணும், எங்கள் அப்பா பேர் என்றென்றும் நிலை நிற்கணும் இஸ்ரவேல் கோத்தத்தில். இன்னைக்கெல்லாம் அந்த ஜெலோஃபெட்டுன்ற பேரே வந்ததுக்கு காரணம் இந்த அஞ்சு பொண்ணுங்கனால தான் பாருங்களேன். அப்படி ஒரு பெண்ணுங்க இருக்கக்கூடாது, அருமையான பொண்ணுங்க. அது ஒரு அப்பா பாருங்களேன், ஒரு அவங்க அப்பா பேரை நிலைக்கும்படி அவங்க அப்பா பேருக்கு கனத்தையோ மகிமையோ சேர்த்த எந்த அளவுக்கு ப்ரெஷஸாக அவங்க அப்பா பேரை நினைச்சு அதை நிற்க வச்சிருக்குதுன்றதை பார்க்குற ஒரு நல்ல முன்மாதிரி. அது மாத்திரம் இல்லை, இது இந்த சூழ்நிலை பாருங்க, பல பாடங்களை நம்ம படிச்சுக்கலாம். மோசே வந்து அந்த எண்ணாம 27 ஜனங்களை எண்ணும் படிக்க சொல்கிறார். எண்ணும் படிக்கு ஏன் என்ன வைக்கிறாருன்னா, அது காணாம தேசத்தில் வந்தவனும் யார் யாருக்கு எந்த லேண்டு கொடுக்கணும் போது எண்ணிட்டு போகும்போது இவங்களை எண்ணாமல் போயிட்டாங்க. எண்ணாமல் போன பிறகு ஏன் இவங்களுக்கு லேண்டு கிடைக்காதுன்றதுக்காக எண்ணாமல் போயிட்டாங்க. அதனால இவர்கள் விசுவாசத்தோடு வந்து இங்கே கேட்குறத அந்த இடத்துல மோசைக்கிட்ட கேட்குறத நம்ம பார்க்குறோம். இன்னும் லேண்டே கிடைக்கல, இன்னும் ஒன்றுமே இல்லாத போது ஆண்டவர் ப்ராமிஸை நம்பி வந்து கேட்டதுனால அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அதைத்தான் நம்ம இங்கே ஒரு பாடமாக படிக்கிறோம். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, நமக்கு தேவ ராஜ்யத்தில் எந்த ஆசீர்வாதம் நம்ம பெறணும்னா அது விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம பெற முடியும். பாருங்களேன் வெரி இம்பார்ட்டண்ட், எந்த ஆசீர்வாதத்தையும் தேவ ராஜ்யத்தில் நம்ம பெறணும்னா அது விசுவாசத்தின் மூலமாக தான் அது பெற முடியும். ஆண்டவர்கிட்ட போய் ஏதாவது ஒருத்தன் வாங்கிக்கிறான், சபையில் தேவ ராஜ்யத்தில் வாங்கி வளர்ந்திருக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்னா அது எதன் மூலமாக தான் முடியும், விசுவாசத்தின் மூலமாக தான் வரும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருத்தனும் ஒரு காரியமும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம் விசுவாசம். அதனால தான் முழு பைபிளே நமக்கு என்ன சொல்லுது, இந்த மாதிரி விசுவாசிகளுடைய கதைகளை எடுத்து நமக்கு அவங்களுடைய முன் உதாரணத்தை காட்டுது. பாரியா விசுவாசத்தை பாரு, விசுவாசத்தை இதான் விசுவாசம், இப்படித்தான் நம்ம இருக்கணும்ன்றத நமக்கு இந்த எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேட்டிவ் ஸ்டோரிஸாக எடுத்து நமக்கு காட்டுது. இப்படித்தான் நீ ஆண்டவர்கிட்ட நீயும் பெற முடியும், இப்படித்தான் ஆண்டவர்கிட்ட இருந்து நீயும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ன்றது நம்ம வாழ்க்கையில் அதுக்கு வரக்கூடிய ஒரே சேனல் வந்து விசுவாசம் தான். எங்கள் வீட்டில் பைப்பே போடலன்னு வச்சுக்கோங்க, தண்ணி வர மாட்டேன்னு, தண்ணி வர மாட்டேன்னா பைப்பே இல்லைனா தண்ணி எப்படியா வரோன்னு. விசுவாசமே உங்ககிட்ட இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஆண்டவருடைய அருளும் வந்து சேரவே முடியாது. அதனால விசுவாசம் இல்லாத ஒருத்தன் தேவனையே பிரியப்படுத்த முடியாதுன்னு போட்டிருக்கு. விசுவாசம் இல்லாத ஒண்ணுமே நடக்காது. நம்ம வாழ்க்கையில வெற்றி, பாவத்தின் மேல வெற்றி, ஆசிர்வாதம் எந்த விசுவாசத்துல அடையணும்னா விசுவாசம் நமக்கு தேவை இல்லைங்களா. அதான் முழு பைபிளே அந்த கதையை விசுவாசம் விசுவாசம் எபிரேயர் 11 வருகிறத பார்க்கிறோம். விசுவாசம் இருக்கணும்னு. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட இருந்து விசுவாசம் இல்லாம எதுவுமே பெற முடியாது. அதனால விசுவாசத்தை நம்ம கத்துக்கிறது ரொம்ப அவசியம், விசுவாசத்தை படிச்சுக்கிறது ரொம்ப அவசியம். விசுவாசம்ன்றது வந்து விசுவாசம்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் இப்படி இப்படி சொல்றார், தவறது உண்மை இல்லாததை இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கணும் அப்படின்றது, அதுவா விசுவாசம், உண்மை இல்லாத இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். இல்லை, உண்மையை நம்ம நம்பணும், அது உண்மை மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி தெரியலனாலும் அது உண்மைன்றத நம்பணும். ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை காணக்கூடிய கூடாதவைகளுடைய நிச்சயம், இன்னும் அந்த பெண்கள் காணலை, காணாம தேசம் வரல, இன்னும் ஜெயிக்கல, ஆனாலும் அதனுடைய நிச்சயம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரி வரும்போது பார்த்துக்குவோம் அப்படின்னு இருந்தாங்களா, இல்லை போய் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, முறையிட்டு அங்கே கேட்டிருக்கிறத பார்க்குறோம். அந்த பெண்களுடைய முன் உதாரணத்தை பார்க்குறோம். நிச்சயம் ஆண்டவருடைய ப்ராமிசஸை வந்து நம்ம நம்பி அதனால் செயல்படணும், செயல்படணும். ஆண்டவருடைய ப்ராமிஸை நம்பி செயல்படணும். ஆண்டவரே நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீரு, அது பொய்ய ஆகாதுன்றத நினைச்சு செயல்படணும். அது ஒரு ஒரு விதத்தில் ஒரு சாய்ஸ், ஒன்று நம்பாமல் இருக்கலாம், ஒன்று நம்பி வாழலாம். ஆண்டவர் உனக்கு சொல்லி நம்ப வாழாதவங்க தான் கெட்டு போறது. அதான் இஸ்ரவேல் கெட்டு போனாங்கன்னு பாக்குறோம். விசுவாசத்தினால் அவர்கள் இது பண்ணாதனால தான் சுதந்திரத்தை அடையலன்னு பாக்குறோம். விசுவாசிக்கலாம், விசுவாசமே இருக்கலாம், ஆனா விசுவாசிச்சு வாழ்றது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு ஒரு சாய்ஸ்க்கு என்ன சொல்றது, வாய்ப்பு இல்ல, ஒரு தெரிவு செய்யணும். நீ தெரிவு செய்யணும், இன்னமே நான் விசுவாசத்தோடு வாழ போறேன், ஆண்டவர் ப்ராமிஸ நம்பி தெரிவோடு நான் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லாம கூட நீ இருந்துடலாம், அப்படி இல்லாம கூட நான் விசுவாசின்னு சொல்லிட்டு இருந்தலாம். ஆனா விசுவாசம்ன்றது மைண்ட்ல நம்ம எடுக்கிற ஒரு சாய்ஸுங்க. அந்த சாய்ஸை எடுத்து அந்த சாய்ஸுக்கு அந்த சாய்ஸ்ல உறுதியா நிக்கிறது தான் விசுவாசம் பாருங்களேன். இந்த பெண்களுக்கு அது இருக்கிறத பாக்குறோம், ஒரு சாய்ஸ் அவங்க எடுத்து அதன்படி செயல்பட்டாங்கன்னு பாக்குறோம் பாருங்களேன். எப்படி இந்த பெண்கள் கிட்ட இருந்து விசுவாசம் நம்ம கத்துக்கிறது, இவங்களுக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்துச்சு, எப்படி இந்த விசுவாசம் வந்துச்சுன்னா கானான் தேசத்தை பத்தி அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. விசுவாசம் எப்படி வருதுன்னு வேதம் சொல்லுது, கேள்வினாலே வருகிறது இல்லைங்களா. கேள்வி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலன்னா அவங்க விசுவாசம் வருது, கேள்விப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு, அது பாலும் தேனும் ஓடுற தேசமா இருக்க போது, அது மிகுந்த செழிப்புள்ள தேசமா இருக்க போது, மிகுந்த சமாதானத்தோடு நம்ம வாழ போறோம் போது, இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு 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 அவங்க என்ன பண்ணாங்க, அதை உறுதி அதை நம்ப ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா. அது தெரிவு செஞ்சாங்க. எத்தனையோ பேர் நம்பல, அது நடக்குமா, இப்படித்தான் நடக்க போது, நானும் ஒரு வருஷமா நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அப்படியெல்லாம் இருந்தாங்க எவ்வளவு பேர். அதான் வனாந்திரத்துல செத்து போனாங்க, விசுவாசம் இல்லாதவர்கள் வனாந்திரத்துல அழிஞ்சு போனாங்கன்னு பாக்குறோம். ஆனா இவங்க விசுவாசிக்க செலக்ட் பண்ணாங்க. ஐ வில் பிலீவ் திஸ். ஆண்டவருடைய வாக்கு நம்புறத விட மத்த மனுஷனுடைய வாக்கு ஏன் நம்பணும், ஐ வில் பிலீவ் காட்ஸ் வேர்ட். நம்பினாங்கன்னு பாக்குறோம். அது நம்புற நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா ஒரு பயங்கரமான உறுதியை கொடுக்குதுங்க. அதான் ரொம்ப முக்கியம் பாத்துக்கணும். ஆண்டவர் வாக்கத்தை நம்ம நம்பணும்னா இட் கிவ்ஸ் அ ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இங்கிலீஷ்ல, ஒரு உறுதி. இவங்களுக்கு அந்த பெண்களுக்கு அந்த உறுதி இருந்திருக்கு, அதை பார்க்க போறோம் பாருங்களேன். ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், அந்த ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் எத்தனை தடைகள் அந்த விசுவாசத்துக்கு வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய உறுதி. ஏன்னா விசுவாசத்துக்கு தடை வரும் இல்லைங்களா, அதை எதிர்க்கக்கூடிய உறுதி இந்த பெண்களுக்கு இருந்துச்சு நம்ம பார்க்குறோம். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கும் சுதந்திரத்தை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா. சுதந்திரத்தை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன சுதந்திரம், ஒரு ஃபைனல் சுதந்திரம் இருக்கு, அழியாதது வாடாதது நமக்காக வைக்கப்பட்ட சுதந்திரம். ஆனால் முழு பைபிள்லையும் பல இடங்களில் இப்பவே நமக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக சம்பாதிச்ச ஒரு சுதந்திரம்னு போட்டிருக்கு இல்லைங்களா. ஒரு வசனம் படிப்போமே, எபேசியர் 1:1, இன்னொருத்தர் 2 பேதுரு 1:3 படிக்கலாம். இந்த சுதந்திரத்தை வேத வாக்கியம் பல இடங்கள்ல நமக்கு வாக்கு தத்தமா கொடுக்குது. படி.
தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
தொடர்ந்து படிங்க.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
ஆசீர்வதிக்க போறாருன்னு இல்ல, ஆசீர்வதித்து இருக்கிறார் பாருங்களேன். நான் ஒரு விசுவாசியா வாழ்வதற்கு சகல விதமான ஆவிக்குரிய சுதந்திரத்தை ஆண்டவர் ஆல்ரெடி எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம நம்புறோமா? பேதுரு பாருங்க, அதே இதையே வேற வார்த்தையில பேதுரு சொல்ற, 2 பேதுரு 1:3,
தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி.
அப்படின்னா என்ன, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கும் தேவ பக்தியா வாழ்வதற்கும் தேவையான சகலத்தையும் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதான் நம்மளுக்கு சுதந்திரம். இந்த சுதந்திரம் என்ன பண்ணுது, நம்ம கனி நிறைந்தவர்களா வாழ்வதற்கு வாக்குத்தத்தம், சமாதானம் நிறைந்தவர்களா வாழ்வதற்கு வாக்குத்தத்தம், ஆறுதல் நிறைந்தவர்களாக, சந்தோஷம் நிறைந்தவர்களாக, பேரின்பத்தில் முழுமையான சாட்சியோடு கனியோடு வாழ்ற ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் கொடுத்துருக்கிற அந்த ப்ராமிஸ், இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தை விட்டு போகும்போது யோவானில் நம்ம படித்தோம், நமக்கு வச்சுட்டு போன சொத்து 14:14 வரைக்கும் வருது இல்லைங்களா. அந்த ஒளியும் இதில் அவர் பேசின பேச்சு, என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்களுக்கு அதை கொடுக்குறேன் இது கொடுக்குறேன், ஒரு 5 லிஸ்ட்டு போட்டு சொத்தாக வச்சுட்டு போனார். அதெல்லாம் கிறிஸ்தவத்தின் முழுமை. இது எல்லாமே நம்ம மகிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு விசுவாசி ஒரு பெரிய பரிசுத்தவான் இந்த உலகத்தில் அடைஞ்ச ஒரு நிலைமைய ஒவ்வொரு விசுவாசியும் இந்த உலகத்தில் அடைய முடியும். அந்த பொட்டென்ஷியல் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பவுல் தான் அந்த நிலைமைக்கு போக முடியுமா, இல்லை மார்ட்டின் லூத்தரோ, இல்லை ஜான் கால்வின் தான் அந்த நிலைமைக்கு, இல்லை ஒவ்வொரு விசுவாசியும் அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் வாங்கிட்டார், நமக்காக சுதந்திரத்தை வாங்கி வச்சிருக்கிறார். ஆனால் அதை அடையிறது நம்ம கையில் தான் இருக்குது இல்லைங்களா. அதை அடையிறதுக்கு அதை கேட்டு அதை விசுவாசித்து அதனால வருகிற உறுதினால தான் அதை அடைய முடியும். நம்ம எனக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிற தவறலைக்காத வேதம் போட்டிருக்குதே, எந்த அளவுக்கு அதை நம்புகிறோம், எந்த அளவுக்கு அதில் உறுதியாக இருக்கிறோம், அதில் தான் நம்ம வளர முடியும், அதில் தான் நம்ம அனுபவிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் நம்ம தேரவே முடியாதுங்க. விசுவாசம் தான் நம்மளை வளர்க்க முடியும், வெற்றியை கொடுக்க முடியும். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமோ எது, விசுவாசம் தான். அந்த உறுதி எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரே, நான் ஏன் தோல்வி வாழ்க்கையில் வாழணும்ன்ற ஒரு உறுதி தாங்க. பாருங்க இந்த பெண்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை நம்ம அனுபவமாக பெறுவதற்கு இருக்கிற உறுதிக்கு ஒரு நல்ல முன்மாதிரிங்க. நம்ம அந்த உறுதியை வந்து அனுபவமாக பெறணும்னா, அதை உறுதியோடு அந்த வாக்கு தத்தங்களை அனுபவமாக பெறணும்னா, உறுதியோடு அதை நம்ம கிளைம் பண்ணால் தான் நமக்கு அது கிடைக்க முடியும். பாருங்கள் இந்த பெண்களுடைய உறுதியை பார்ப்போமே. இங்கே தான் அந்த விசுவாசம் ஆரம்பிக்கிறது. இருக்கிற நிலைமையை குறித்து அவங்க முறுமுறுக்காமல், இருக்கிற நிலைமையிலேயே சோர்ந்து போகாமல், அந்த ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரேன்னு அதை கிளைம் பண்ணுறாங்க. பாருங்களேன் இதை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி கிளைம் பண்ணுறோம். இயேசு அழகா ரொம்ப நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும். நம்ம ஒரு கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிலைக்கு காரணம் யார், நம்ம தான். நம்ம தான் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கு, எல்லாம் பொட்டென்ஷியல் இருக்கு. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அதை வாஞ்சிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதை நாடுறோமோ, அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார் இல்லைங்களா. அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். நம்ம அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டார். இன்னும் நமக்கு வேணும்னா இன்னும் வாஞ்சித்தா தான் கிடைக்கும். இயேசு அழகாக அதை தான் சொன்னார், நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் திருப்தி அடைவார்கள், அவர்களுக்கு தான் கொடுப்பார். எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். நம்ம எந்த அளவுக்கு அதை வாஞ்சிக்கிறோம் அந்த அளவுக்கு தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமோ அதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். பாருங்களேன் இந்த பெண்கள்கிட்ட இருந்து சில உதாரணங்களை படிச்சுக்குவோமே. இவங்களுக்கு இருந்த உறுதியை பாருங்க, ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்த பெண்கள் என்ன ஆச்சு, அவங்க அப்பா மூலமா அது கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு வனாந்திரத்துல வாழ்ந்து வந்த பெண்கள், விசுவாசத்தோடு இருந்த பெண்கள், ஆனா என்ன ஆச்சு, கை கெட்டினது வாய் கெட்டலையேன்ற மாதிரி டக்குன்னு அவங்க அப்பா மண்டையை போட்டார், அவங்க அப்பா செத்து போயிட்டார். அதுங்களுக்கு எவ்வளோ சோர்வு இருந்திருக்கு, ஒரு எவ்வளோ தடை, இப்படி ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைக்குமேனு இருந்தோமே ஆனால் அப்பா போயிட்டாரேன்றது பயங்கர சோர்வு இருந்திருக்கும் இல்லைங்களா. ஒரு அது ஒரு பெரிய தடை. சரி அப்பா போயிட்டாரே, அப்பா போயிட்டா என்ன, நமக்கு சுதந்திரம் கிடைக்காம போ, யாராவது குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருந்திருந்தா கிடைச்சிருக்கும், கிடைச்சிருக்கும் அது இல்லைங்களா, ரிலேட்டிவ்ல ஆம்பளை இது இருந்தா கிடைச்சிருக்கும். ஆனா பார்த்தா அஞ்சும் பொண்ணுங்க, ஆம்பளையே இல்லை, அது எவ்வளவு தடை யோசிச்சு பாருங்களேன், அஞ்சும் பொண்ணுங்க ஆம்பளையே இல்லை அந்த குடும்பத்துல. இப்ப அஞ்சு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு எப்படி நமக்கு சுதந்திரம் கிடைக்க முடியும். இஸ்ரேலுடைய லா, இஸ்ரேலுடைய வழக்கம், இது எல்லாம் ஆண்களுக்கு தான் போய் சேர முடியும், பெண்களுக்கு இது சேர முடியாது. ஒரு கோர்ட்ல போய் அவங்க கேஸ் போட்டாங்கன்னா இந்த கேஸ் லா படி ஃபெயிலியர் தான். இதில் போய் இந்த கேஸை போய் இப்போ ஃபெயிலியர்னு லாயரே சொல்லிடுவார் இல்லையா, லால் இல்லைம்மா ஆணுக்கு தான் போவோன்னு லாயர் சொல்லிடுவார், இது வேஸ்ட் கேஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாதீங்கன்னு. அதில் பேசாமல் சோர்ந்து உட்காந்துருக்கலாம் இல்லை, இந்த பெண் இதெல்லாம் ஃபெயிலியர் அவ்வளோதான், என் தலையில் எழுத்துனது அவ்வளோதான், டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு அஞ்சு பொண்ணுங்களும் முடிய வச்சு போட்டு ஒப்பாரி வச்சுருக்கலாம் இல்லை. இல்லை பாருங்க, அதான் விசுவாசம் கொடுக்குற உறுதி. எத்தனை தடைகள், அப்பா செத்து போயிட்டாரு, ஆம்பளை துணை இல்லை, ஒருவேளை அம்மான்ற பேச்சே இல்லை, அனாதிகளாக இருந்திருக்கலாம், அந்த லாவே இஸ்ரவேல் லாவே தங்களுக்கு விரோதமாக நிற்குது. ஆனாலும் பாருங்களேன் அவங்க சுதந்திரத்தை இழந்துட முடியும், நியாய பிரமாணத்தின்படி அவங்களுக்கு சுதந்திரம் வரவே முடியாது. மனுஷீக விதத்துல பார்த்தோம்னா சுதந்திரம் வரவே முடியாது. எல்லாமே தங்களுக்கு விரோதமா இருக்கும் போது எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு இதை போய் நம்ம கிளைம் பண்ணணும்னு? யோசிச்சு பாருங்களேன், கிளைம் பண்ணணும்னு எப்படி நம்பிக்கை வந்திருக்கும்? ஒரு வேளை யோசிச்சு பார்க்கலாம். கற்பனையில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த அஞ்சு பொண்ணுங்க இருக்கிறாங்க, யாருமே இல்லை, எல்லாம் உட்காந்து ஐயோ எவ்வளோ நம்ம ஆசைப்பட்டோமே விசுவாசிகள் எல்லாமே, ஆண்டவர் நமக்கும் ஒரு சுதந்திரம் கிடைக்கும், நித்திய பூமியில கானான் தேசத்துல நமக்கும் ஒரு சுதந்திரம் கிடைக்குமே நம்ம ஆசைப்பட்டுமே அப்படி ஆயிப்போச்சே நம்போது. அவங்க யோசிச்சு இஸ்ரவேல் நியாயப்பிரமாணம் வழக்கம் படி பெண்களுக்கு கிடைக்கவே முடியாது. பெண்களுக்கு கிடைக்கவே முடியாத போது நமக்கு எப்படி கிடைக்கும்? நம்ம போய் கேட்டோம்னா நமக்கு கிடைக்காதே நம்போது. ஒருவேளை அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது சடன்னா அவங்களுக்கு தாட் வந்திருக்கலாம். என்ன தாட்டு யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் கொடுத்த ஒரு தாட்டா இருக்கலாம், நமக்கு லேண்டு நியாயப்பிரமாணத்தின்படி கிடைக்காது இல்லைங்களா. நியாயப்பிரமாணத்தின்படி நமக்கு லேண்டு கிடைக்காது, ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தின்படி போனோன்னா நமக்கு லேண்டு கிடைக்கத்தான் கிடைக்காது. ஆனால் இந்த லேண்டு ஆண்டவர் கொடுக்கறது நியாயப்பிரமாணத்தின்படி கொடுக்கலையே. இஸ்ரவேல் சம்பாரிச்சா பெற்றுக்கிட்டாங்க இந்த லேண்டை, தகுதியா பெற்றுக்கிட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த கிருபையின் வரப்பிரசாதம், இதுக்கு தகுதியே இல்லை நீங்க, ஆனாலும் கிருபையா அவங்களுக்கு கொடுக்குறேன்றதுனால, இது கிருபையினாலதான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. பாருங்க, பாயிண்ட் யோசிச்சு இருக்கிறாங்க. புதிய ஏற்பாடுல அடிச்சு அடிச்சு பவுல் ரோமர்ல திருப்பி 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 புதிய ஏற்பாடு சபைக்கு சொல்லி கொடுக்க முயல்கிற சத்தியத்தை அந்த பெண்கள் பழைய ஏற்பாடுல இருந்தே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ரோமர்ல பவுல் என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்க முடியாதத நமக்கு எது கொடுத்துச்சு? கிருபை கொடுத்துச்சுன்றார். அதான் பார்க்கறோம், அதான் பவுல் சொல்றாரு. பாருங்களேன் ரோமர் 8:3, ஒருவேளை நியாயப்பிரமாணம் இது கொடுக்காம இருக்கலாம், ஒரு மைட்டி ட்ரூத். இதனால தான் மார்ட்டின் லூத்தருக்கே அவருக்கு விழிப்பு வந்து ரெஃபர்மேஷனே வந்தது. நியாயப்பிரமாணத்தினால இது முடியாது, நியாயப்பிரமாணத்தினால அடைய முடியாது, ஆனா கிருபை செய்ய முடியும். 8:3 படின்னா
அது எப்படி நில், மாம்சத்திலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள்.
சரி, இதுல பாத்தீங்கன்னா அதான் இது தொடர்ந்து இந்த 8:9 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவர் அதான் ஆர்கியூ பண்ணிட்டே வர்றாரு. 5 இருந்து என்ன, நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்காததை எது செய்ய முடியும்? கிருபை செய்ய முடியும். இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இஸ்ரவேலுக்கு நியாயம் அந்த தேசம் ஆண்டவர் கொடுக்கறது நியாயப்பிரமாணத்தின்படி கொடுக்கலையே, அவங்க தகுதியா இருக்கிறதுனால கொடுக்கலையே, இது இட்ஸ் ஆஃபர் ஆஃப் கிரேஸ், அதனால நாங்கள் போய் கேட்போம்ன்ற அளவுக்கு உறுதியாக வந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற உறுதி அந்த விசுவாசம் உறுதியை கொடுக்கும். என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை அப்பா செத்து போலாம், மக இல்லை, முழு நியாயப்பிரமாணமும் அதுக்கு விரோதமாக, வழக்கமே அதுக்கு விரோதமாக இருந்தாலும் அதையும் மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. வந்து அவங்க பாருங்க எவ்வளவு விசுவாசம், ரெண்டாவது உறுதி இருக்கும், விசுவாசம் இன்னொன்று தைரியமாக வந்து செயல்படும். அதான் பார்க்குறோம். பாருங்க அந்த என்ன 27 பார்த்தீங்கன்னா, ஒருவேளை படிக்கிறது வேண்டாம் நான் சொல்றேன், அவங்களுக்கு எந்த அளவுக்கு உறுதி இருக்குன்னா, இந்த பெண்கள் வந்து அங்க முழு சபையில நிக்கிறாங்க. அந்த சபையில யார் யார் இருக்கிறது? மோசே இருக்கிறார். பெரிய கோர்ட், அது சாதாரண கோர்ட் இல்ல. மோசே நிக்கிறாரு, எலியேசர் நிக்கிறாரு, இஸ்ரவேல் எல்லா மூப்பர்கள் நிக்கிறாங்க, முழு இஸ்ரவேல் காங்கிரிகேஷன் அசம்பிளியே நிக்குது. எத்தனை லட்சக்கணக்கான அசம்பிளி நிக்குது. கூடார வாசலுக்கு வெளியில நடக்கும் இந்த கோர்ட். அந்த கோர்ட்டில் தான் ஜனங்கள்லாம் வருவாங்க, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அவன் என் இதை திருடிட்டான், என் வயசுக்கும் எனக்கும் இது பிரச்சனைன்னு மோசே அங்கே ஜட்ஜாக உட்காந்துக்கிட்டு நியாயப்பிரமாணத்தின்படி அவருக்கு ரூலை போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த கோர்ட்டுக்கு இவங்க வந்து இது வரைக்கும் பெண்களே டென்ட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த காலத்தில் டென்ட்டை விட்டே வெளியே வரக்கூடாது பெண்கள், அந்த காலத்தில் சபையெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னெலாம் ரூல் இப்போவே இருக்கு, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும். ஆனா இந்த பெண்களுக்கு என்ன தைரியம், விசுவாசத்துல என்ன உறுதி, வந்து என்ன பண்றாங்க, அங்க வந்து நின்று தங்களுடைய முறையை எடுறதை நம்ம பார்க்கறோம். இது வந்து அந்த சூழ்நிலையில இதுவரைக்கும் கேள்விப்படாதது, பெண்கள் வந்து கோர்ட்ல அப்படி நின்று தங்களுடைய முறையை எடுறது. வந்து மோசே இது வரைக்கும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சால்வ் பண்ணவர், நம்ம மோசே மூஞ்ச பார்த்துருக்கணும். இவங்க வந்து நிக்கிறாங்க, நின்று இந்த மாதிரி எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, நாங்க பெண்கள் தான் இருக்கிறோம், எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுங்க, எங்க அப்பா பேரையே அழிஞ்சு போகணும், எங்க அப்பாவுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுங்கன்னா மோசே என்ன பண்றாரு, அவரு என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. ரொம்ப இது வரைக்கும் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அவர் ஒருவேளை சோர்ந்து போய் ஆண்டவர் விட்டு ஜாம் பண்ணாருன்னு பாக்குறோம். என்ன பண்றதுன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்க கேட்கறது நியாயம்தான், அவங்களுக்கு படி செய் அப்படின்னு பாக்குறோம். பாருங்களா அருமையா அந்த விசுவாசம் தெரியுது, அவங்களுடைய ஞானத்தோடு அவங்க வந்து கேட்டிருக்கிறத அருமையா பாக்குறோம். விசுவாசம் எப்பவும் ரொம்ப முதலாவது விசுவாசத்துக்கு என்ன இருக்கும்னு பாக்குறோம், உறுதி இருக்கும். விசுவாசம் ஒரு காரியத்தை நம்பிருச்சுன்னா, இது ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காருன்னா உறுதியா இருக்கும், தடைகளை மேற்கொண்டு அதை நான் அடையணும்னு உறுதி பிடிச்சிருக்கோம். நமக்கு அப்படி இருக்கா நம்ம யோசிச்சு பார்க்கணும், எந்த அளவுக்கு இவங்களுக்கு உறுதி இருந்திருக்குன்னா, இந்த உலகத்திலேயே அசைய முடியாதுன்ற ஒரு காரியம்னு எடுத்தோம்னா என்ன, இந்த உலகத்திலேயே சாத்தானுடைய பெரிய வெப்பன்ஸ் அசையவே முடியாதுன்னு ஒரு காரியத்தை எடுத்தோம்னா, பரம்பரை இது எல்லா காலத்திலயும் இருந்து சொன்னது என்ன தெரியுங்களா, இந்த சீர்திருத்தவாதிகள்லாம் போராடினது அதுக்கு விரோதம் தான். எதுங்க என்ன தெரியுமா, பாரம்பரியம், நாங்க இப்படித்தான் செஞ்சு வந்தோம், இப்படித்தான் செய்வோம், இது வழக்கம், எங்களுடைய வழக்கம்ன்றதுக்கு விரோதமா இவங்க நின்று இருக்கிறாங்க. பாருங்களேன் இது வரைக்கும் அப்படி யாருமே கேள்விப்பட்டதில்லை, ஆண்களுக்கு தான் அந்த சுதந்திரம் போவோம், ஆண்களுக்கு தான் அந்த இது போவோம், ஆனா அதுக்கு விரோதமா இவங்க நின்று இருக்கிறத பாக்குறோம். இல்லைங்களா, அதுக்கு விரோதமா ஆண்டவர் ப்ராமிஸ்னால அதுக்கு விரோதமா இவங்க நின்று இருக்கிறத பாக்குறோம். ரொம்ப பெரிய விசுவாசங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த விசுவாசத்தினுடைய விளைவுகள் பாக்குறோம், வெகுமதிகள் சொல்லலாம். முதலாவது விசுவாசம் பயங்கரமான வார்த்தையை கேட்கறதுனால வருது, ஆண்டவருடைய ப்ராமிஸின் அடிப்படையில வருது, அது பயங்கரமான உறுதியை கொடுக்குது, அது எந்த தடைகளையும் மேற்கொள்ளக்கூடிய உறுதி உடையது, அது பயங்கர தைரியத்தையும் கொடுக்குது. இல்லைங்களா, இந்த அளவுக்கு தைரியமா அவங்க வந்து கேட்கறத பார்க்கறோம். விசுவாசுடைய வெகுமதியை பார்ப்போமே, இந்த வசனத்தில் என்ன பார்க்கறோம், யோசுவால சொல்ல போனா நான் எழுதியிருக்கேன் இதெல்லாம் படிச்சுட்டு, இந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபேத்னு பார்த்துருக்கோம், இவங்கெல்லாம் ஹீரோயின்ஸ் ஆஃப் ஃபேத், ஹீரோயின்ஸ் ஆஃப் ஃபேத்னு சொல்லலாம். இவங்க வந்து இங்க எலியேசரும் யோசுவாவும் நிக்கிறாங்க, அதோடு முடிஞ்சு போல, அங்க சொன்னது மாத்திரம் இல்லை, இங்க வந்து இவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க, மோசே எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, அந்த ப்ராமிஸே எங்களுக்கு கொடு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இதுக்கு முந்தின அதிகாரம் அதே தான் காலை வந்து கேட்டார், 14வது அதிகாரத்தில் மோசே அப்பவே ப்ராமிஸ் பண்ணாரு, எங்களுக்கு அந்த ப்ராமிஸின் படி எங்களுக்கு செய். அதே மாதிரி இவங்களும் வந்து கேட்கறத பார்க்குறோம். இங்க பெண்கள் தைரியமான விசுவாசம் பாருங்களேன், இவங்க ஒரு ஒரு டீச்சர்ஸ் மாதிரி நமக்கு பயங்கர உறுதி. விசுவாசனுடைய விளைவுகள் ஒரு ரிவார்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு அந்த நாளில் அது ஒரு ரூலாக மாறுச்சு. என்ன ஆச்சு, சரி அந்த பெண்கள் கேட்கறது நியாயம்தான், அந்த பெண்களுக்கு கொடுன்றதோடு ஆண்டவர் விடல, என்ன கூட பண்ணார் தெரியுமா, இன்னுமே ஒரு குடும்பத்தில் ஆண்கள் இல்லைன்னா அந்த அப்பாவுடைய சுதந்திரம் யாருக்கு தான் போகணும், அந்த பெண்களுக்கு போகணும்னு அன்னைக்கு ஒரு ரூலை போட்டார். பார்த்தீங்கன்னா 27:11 அந்த ரூல் வந்துச்சு, அந்த ரூலை போட்டார். உங்களுக்கு தெரியுமா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனு மற்ற நாடுகளுடைய கான்ஸ்டிடியூஷன்லாம் மோசேவுடைய லாலேருந்து வந்தது தான். இன்னைக்கெல்லாம் பெண்களாக இருக்கிற நீங்கள் அன்னைக்கு அந்த லாவை போடலைன்னா உங்களுக்கு எந்த சொத்தம் கிடைச்சிருந்துருக்காது. எல்லா தலைமுறைகளும் இன்னுமே அந்த லாவின்படி இருக்கணும்னு அன்னைக்கு போட்ட லா தாங்க இன்றைக்கும் தொடருது. அன்னைக்கு அவர் போட்ட லா, இந்த பெண்களுடைய விசுவாச விளைவு பாருங்கள், பெண்களும் சம எங்களுக்கும் சுதந்திரம் இருக்கு, எங்களை ஏன் ரிஜெக்ட் பண்றீங்கன்னு அன்னைக்கு அவங்க போட்டது தான். அது மாத்திரம் இல்லை, இன்னும் அதிசயம், இந்த விசுவாசம் எந்த அளவுக்கு தொடர்ந்து போகுதுன்னா பாருங்களேன், 27:11 நினைக்கிறேன், ஒரு லாவா அவர் போட்டது இல்ல 8 இருக்கலாம், என்ன நம்பர்ஸ்,
அவனுக்கு குமார்த்தியம் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும்.
11 போடுங்க, படிங்க.
அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவு முறையானத்தை சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் மக்களுக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவுது என்று சொன்னார்.
தலைமுறை தோறும் நியாய விதி பிரமாணமா இதை எழுதி வை அப்படின்னு மோசேவுடைய லால பாகமா வந்ததுக்கே இந்த பெண்கள் தாங்க காரணம். பாருங்க இந்த பெண்களுக்கு நீங்க எவ்வளவு பெண்கள்லாம் நன்றியா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, மேசியாவையும் இவங்களுடைய விசுவாசம் பாதிச்சதுன்னு சொல்லலாம். ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். ஒருவேளை ஆண்டவர் இந்த லாவை கொடுக்கும் போது மேசியா ஒருவேளை இயேசுவை நினைச்சிருக்கலாம். எப்படின்னா இயேசு பிறப்புல ஒரு பெரிய தீர்க்க முடியாத ஒரு தொந்தரவு இருந்துச்சு, தீர்க்க முடியாத ஒரு தொந்தரவு. என்ன தொந்தரவுனா, அவர் யூதருடைய ராஜா, தாவீதுடைய சிங்காசனத்துக்கு அவருக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்க முடியும், எப்படி கிடைச்சிருக்க முடியும்? ஒரே வழி அவருக்கு கிடைக்கக்கூடிய வழி என்ன, யோசேப்புடைய பையனா பிறந்திருந்தா கிடைச்சிருக்கலாம். அவருக்கு லீகலா கிடைச்சிருக்கு, ஏன்னா அவர் தத்து பிள்ளை மாதிரி அவர் இருந்ததுனால லீகலா கிடைச்சிச்சு. அவருக்கு பிளட் ரிலேஷன்ஷிப் இல்லாதனால சிவிலா அவருக்கு கொடுக்கவே முடியாது, சிவிலா கொடுக்க முடியாது. மரியாவின் மூலமா கொடுக்க, மரியாவின் மூலமாவும் கொடுக்க முடியாம இருந்திருக்கும். இந்த லா இல்லைன்னா, யோசிச்சு பாருங்களேன், இந்த லா இல்லைன்னா பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடைச்சிருக்காதே, எந்த சுதந்திரமும் கிடைச்சிருக்காதே. இந்த பெண்களுடைய விசுவாசத்தினால ஏற்பட்ட இந்த லா இல்லாம போச்சுன்னா இயேசு தாவீதுடைய சிங்காசனத்துக்கு சுதந்திரவாளியாவே சிவிலா இருக்கவே முடியாது. பாருங்களேன் எவ்வளவு அழகா இந்த பெண்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு போய் மேசியா இதுக்கும் தொடுது. யூத இயேசு அழகா இங்க போட்ட லா தான் அந்த அந்த பிரச்சனையை எடுத்து போட்டு, தன்னுடைய அப்பாவின் மூலமா அவருக்கு லீகல் ரைட் கிடைச்சிச்சு, தன்னுடைய அம்மாவின் மூலமா தனக்கு சிவில் பிளட் ரைட் கிடைச்சதுக்கு காரணமே இங்க போட்ட லானால தான். இது இல்லாம காண்டி இருந்துச்சுன்னா என்ன இருந்திருக்கும், இயேசு யூதருடைய ராஜான்னு சொல்லியே இருந்திருக்க முடியாது. அதான் அழகா இதுல ஒரு முன்மாதிரியா பாக்குறோம். ஆகவே இந்த பெண்களுடைய விசுவாசம் ரொம்ப ஒரு மாதிரியான விசுவாசங்க, ரொம்ப விசுவாசம் மாதிரி. விசுவாசம்னா ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில, வளர்றதுக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம். அது இல்லாம நம்ம ஒண்ணுமே அடைய முடியாது. இவங்ககிட்ட இருந்து பார்த்து கத்துக்கலாம். எத்தனை பெண்கள் முதலாவது, எத்தனை தடைகள் இவங்களுக்கு, அந்த தடைகள்லாம் மிஞ்சி வருகிற உறுதி அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த தடைகளை மேற்கொண்டு தைரியமா வந்து, அந்த எவ்வளவு தைரியம் அந்த விசுவாசம் கொடுத்துச்சு. அது மாத்திரம் இல்லை, இந்த விசுவாசனுடைய வெகுமதியை பார்க்கறோம். அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அவங்க அப்பா பேர் இது மாத்திரம் பண்ணது மாத்திரம் இல்லை, இன்னும் வரப்போற சந்ததிகள்லாம் அது ஒரு லாவா மாறுறதை பார்க்கறோம். அதான் விசுவாசனுடைய செயல்களே அதிசயமானது. இயேசு சொன்னார், நம்ம இப்போ கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி படிச்சோம், உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு விசுவாசம் இருக்கணும்னாரு, ஒரு மலை அளவுக்கு இருக்கணுமா? ஒரு கடுகளவுக்கு விசுவாசம் இருந்தாலும் என்ன செய்ய முடியும், மலையை அசைக்க முடியும். இங்க இருக்கிற மலையை நீ எடுத்து போய் அந்த கடல்ல உழுவுனா உழுவ வைக்க முடியும். என்ன தெரியுமா அது அர்த்தம், விசுவாசத்தினால நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்க கூட பெரிய விளைவுகள் கொண்டு வரும். அதான் அர்த்தம் பாருங்களேன், விசுவாசத்தினால நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியம். ஏன்னா விசுவாசத்துக்கு எப்பவும் செயின் ரியாக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். விசுவாசத்தினால நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா அதுக்கு ஒரு செயின் ரியாக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா ஹிஸ்டரியிலையும் பார்த்தோம்னா விசுவாச செயல் தாங்க பெரிய கடவுளுடைய செயலா மாறுச்சு. எது எடுத்து பார்த்தாலும் பாருங்களா, சீர்திருத்தம்ன்றோம் அது பெருசா வந்ததுக்கு காரணம் அது ஒரு விசுவாச செயல். ஏன் நம்ம இதுலயும் எடுத்து பார்த்தோம்னா, நம்ம சபை ஆரம்பத்துல ரெண்டு பேர் தான் இருந்தோம் சரிங்களா, ரெண்டு பேர் தான் இருந்தோம். ஆனா ரெண்டு பேரோடு ஆரம்பிச்ச கடுகளவுக்கு இருந்த விசுவாசம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா வளருதுன்னு பாக்குறோம். நம்ம விசுவாசத்தோடு செய்யற சின்ன காரியமும் பெரிய ரியாக்ஷனை கொண்டு வரும் எதிர்காலத்தில். அதை நம்ம மனசுல சின்ன சின்ன ஸ்டெப்ஸும் விசுவாசத்துல நம்ம எடுத்தோம்னா தான், நம்ம எல்லா விஷயமா எடுத்து பாருங்களா, எல்லாமே சின்னதுல தான் ஆரம்பிச்சிச்சு, எல்லாமே கடுகளவுல தான் ஆரம்பிச்சிச்சு. அமெரிக்கால ஒரு அஞ்சு பேர் வீட்டுல கூடி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு பேர் வீட்டுல கூடி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க விசுவாசத்தோடு, ரெகுலரா உறுதியா விசுவாசத்தோடு ஒரு காரியம் பண்ணும் போது. அது இந்த இப்போ அமெரிக்காலேயே இருக்கிற பெரிய சர்ச்சு அந்த அஞ்சு பேர்ல ஸ்டார்ட் ஆனது தான் பாருங்களேன். அப்படித்தான் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே, விசுவாசத்துல நடக்கிற சின்ன சின்ன காரியங்களும். யோசிச்சு பாருங்க, நம்மளும் விசுவாசத்துல நம்ம செய்யற காரியங்கள் அது சின்னதா கடுகலகம் இருந்தாலும் அது பெரிய காரியங்களை அடையணும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி நினைச்சா எத்தனை காரியங்கள் நம்ம செய்ய முடியும். சின்ன சின்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, விசுவாசத்துல நம்ம என்ன செய்ய முடியும். குடும்ப ஜபத்தை நான் ஒழுங்கா விசுவாசத்துல செஞ்சேனா அது பெரிய விளைவுகள் கொண்டு வர முடியும். ஒரு ஃபேமிலியில ஏழு பிள்ளைங்க, ஏழு பையனுங்க எல்லாம் கெட்டு மோசமா போயிருக்க முடியும், ஆனா அவங்க அவங்க சாட்சி எல்லா பிள்ளைங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, எங்க வீட்டுல என்ன நடக்குதோ இல்லையோ குடும்ப ஜபம் ஒண்டி ஒழுங்கா நடக்கும், எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க. அதனோட விளைவுகள் பாருங்க, பெரிய பெரிய பாஸ்டர்ஸா கூட மாறினாங்க அவங்க. சின்ன சின்ன காரியங்களை நம்ம விசுவாசத்துல என்ன செய்யறோம், கடுகளவுக்கு என்ன செய்யறோம், அது பெரிய விளைவுகளை கொண்டு வருங்க. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, பல காரியங்கள் நம்ம செய்யலாம். வீணா நம்ம ஒரு ஒரு பழக்கத்தை நம்ம விட்டுட்டு அது பார்த்து ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? விசுவாசத்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்ய முடியும். வீணாக நேரத்தை செலவிடுறதை விட்டுட்டு நான் பைபிளை படிக்க முடியுமா? விசுவாசத்தில் ஏதாவது புக்கை எடுத்து நான் படிக்க முடியுமா? இன்னைக்கு விசுவாசத்தில் செஞ்சீங்கன்னா இட்ல கடுகளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க. விசுவாசத்தில் பெரிய எஃபெக்ட் வர முடியும் இல்லைங்களா? வேலையில் நான் ஏதாவது ஆண்டவருக்கு சாட்சியாக ரெண்டு வார்த்தைகளை பேச முடியுமா? ஏதாவது ஒரு விசுவாசத்தில் ஏதாவது சொல்ல முடியுமா? இட்ல ஹாவ் அ கிரேட் எஃபெக்ட். நான் எந்த சர்ச்சிலையும் என்னெல்லாம் ட்ரெயின் பண்ணல, எந்த காலேஜுக்கும் போகலை. ஆரம்பத்தில் ரெண்டு பேர் குறமேன்னு சொல்லி தான் உட்காந்து ஏதோ பிரசங்கம் தயார் பண்ணி எனக்கு தெரிஞ்சதில் அறையும் குறையுமா ஏதோ பேசி உளறிக்கிட்டு இருந்தேன். உளறிக்கிட்டு இருந்து கொஞ்சம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அது விசுவாசத்தில் செஞ்சதுனால எனக்கு தேவையான ட்ரைனிங் கொடுத்து இதை கொடுத்து ஓரளவுக்கு எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் அதில் தான் செஞ்சார். நான் இந்த காலேஜ்லேயும் போய் படித்ததில்லை பாருங்களேன், இந்த காலேஜ்லேயும் போய் படித்ததில்லை. இப்போலாம் தியாலஜி பேசும்போது காலேஜில் போய் படித்தவங்களுக்கே தெரியல, அந்த அளவுக்கு தியாலஜி தெரிகிற அளவுக்கே விசுவாசத்தில் சின்னதாக ஆரம்பித்தது தான். அந்த மாதிரி நீங்களும் நான் சபையில் ஏதாவது விசுவாசத்தில் செய்ய முடியுமா? என் சொந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்கு சாட்சியாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட விசுவாசத்தில் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? சின்னதாக கடுகளவு செய்யுங்க, அதனோட விளைவுகள் எவ்வளோ பெருசாக வரும் இல்லைங்களா? ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிட்டோம். ஜெபம் பண்ணு. எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த விசுவாச பாடத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ அருமையான விசுவாச மாதிரிகளை எங்களுக்கு வைத்திருக்கிறீர்கள். எபிரேயர் 1 போட்டிருக்கிற மாதிரி காணக்கூடிய கூடாத காரியங்களுடைய நிச்சயமே விசுவாசம். ஆண்டவரே, அப்படி வாழ்ந்த மனிதர்கள் தான் காலேபை பார்க்குறோம். எவ்வளோ அருமையாக சுதந்திரித்து எவ்வளோ சிறப்பான வாழ்க்கை. இதோ இந்த 5 பெண்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் பார்த்து அவங்களுடைய முன்மாதிரியை பார்க்குறோம். ஆண்டவரே, இத்தனை தடைகளுக்கு மத்தியில் எங்களுக்கு இருக்கிற தடைகளில் உட்காந்துக்கிட்டு அவிவிசுவாசத்தில் ஒப்பாரி வைக்கிறதும் முறுமுறுக்கிறதும் சோர்ந்து போகிறத தான் எங்கள் வாழ்க்கையாக போயிருச்சாண்டவர். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாங்கள் இராமல் விசுவாசத்தில் வாக்கு தத்தங்களை நம்பி எத்தனை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கொடுத்த தேவரீர் நீர். எங்களுக்காக சிலுவையில் சகல சுதந்திரத்தையும் எங்களுக்காக வாங்கியிருக்கிறீர். ரட்சிப்பின் எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கி எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எந்த அளவுக்கு நாங்கள் வாஞ்சிக்கிறோமோ பசித்தாக அடைகிறோமோ அந்த நிலையில் தான் நாங்கள் அடைய முடியும் என்பதை உணர்ந்து இந்த பெண்களை பார்த்து நாங்கள் படித்துக்கொள்ள உதவி செய்ய மாண்டவரே. எங்கள் விசுவாசத்தை நாங்கள் வளர்ந்து கடுகளவுக்காவது எங்களுடைய விசுவாசத்தை செயல்களில் காட்டுகிறதுக்கு நாங்கள் உதவி செய்ய மாண்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
சரி, நம்ம இதோடு கூட்டத்தில்